தென்றல் May 2014 இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் ராசேந்திர சோழன் அவர்கள் எழுதியுள்ள கிட்டுதல் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நண்பரது கடிதத்தில் வீட்டில் இந்த அளவு பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணும் என்று இவன் எதிர்பார்க்கவில்லை. நண்பர் தில்லிக்காரர், அடிக்கடி சென்னை வந்து போகக்கூடியவர், தமிழ் ஆர்வம் உள்ளவர், எப்போதாவது கவிதைகள் எழுதுவது, வானொலி தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளில் தலை காட்டுவது என்று இருப்பவர். சமீபத்தில் வெளிவந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தொலைக்காட்சி தொடர் ஒன்றில் ஒரு காட்சியில் அவர் மருத்துவராக நடித்திருக்கிறாராம். அநேகமாய் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் ஒளிபரப்பாகலாம், அவசியம் பார்க்கவும் என்று எழுதியிருந்தார். கடிதத்தை படித்த மனைவி, கதிரவன் தொலைக்காட்சி எல்லாம் நமக்கு எங்கெங்க வருது? நமக்கு வர்றது வெறும் சன், ஜெயா, விஜய், ராஜ் தான் என்றாள். கதிரவன்னா சன் டிவி தான், அதத்தான் அப்படி தமிழ்ல எழுதியிருக்கிறார் என்கிறான் இவன். காரிக்கிழமை எழுதியிருக்கிறாரே, அது என்ன கிழமை? காரிக்கிழமைன்னா சனிக்கிழமை, அது கூட தெரியாதா உனக்கு? ஒன்னுனே உனக்கு வழக்கணும். ஆமா, அவர் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுத வேண்டியது தானே, உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி எழுதிட்டா? கடிதம் எனக்கு தான் எழுதியிருக்காரு, அதனாலதான் அப்படி எழுதியிருக்காரு. எல்லாம் உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் புரிஞ்சா போதும், மத்தவங்களுக்கு புரிஞ்சா என்ன, புரியாட்டா என்ன? இப்படி புதுசு புதுசா எதுனா வரும்போதுதான் எதையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப புதுசா ரெண்டு வார்த்தை கத்துக்கணும்ல, இல்லாட்டா தெரியுமா? சனிக்கிழமைனா என்று ஒரு கணம் யோசித்த மனைவி, இன்னைக்கு வியாழன், நாளைக்குன்னு தான் என்றாள். பின்பு கடிதத்தை பார்த்து, நண்பகல் மத்தியானமா? ஆமா, ஏதோ ஒரு சீரியல் ஓடுதுன்னு பக்கத்து ஊட்டமா கூட சொன்னாங்க. யாரு இதெல்லாம் தொடர்ந்து உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க? எப்ப என்ன ஓடுதோ அப்பப்ப எதையாவது பாக்க வேண்டியது, சும்மா ஒரு பராக்குதான், இது அவசியம் பாத்துட வேண்டியதுதான் என்றான். இவனும் தொலைக்காட்சி தொடரெல்லாம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்க கூடியவன் அல்ல. ஒரு நடுத்தர கிராமத்தில் குடியிருந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் எழுத்தராக பணியாற்றி வருபவன் இவன். காலையில் எழுந்து செய்தித்தாள் பார்த்து சிற்றுண்டி சாப்பிட்டு மதியத்துக்கும் எடுத்துக்கொண்டு 9:30 வாக்கில் அலுவலகம் போனால் மாலை 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ வீடு திரும்பினால் சாப்பிட்டு முடித்து ஏதாவது சிற்றேடுகளையோ புத்தகங்களையோ எடுத்து வைத்துக் கொண்டு படிக்க உட்கார்ந்து விடுவான். இடையே செய்தி வரும்போது மட்டும் 1.5 மணி நேரம், மற்றபடி தொலைக்காட்சி பெட்டி பக்கம் அதிகம் வருவதில்லை. வீட்டில் மனைவி குழந்தைகள் மட்டும் நிகழ்ச்சிகளை மாற்றி மாற்றி வைத்து அந்தந்த நேரம் எது பிடிக்கிறதோ அதை மட்டும் பார்த்து மகிழ்வார்கள். நண்பர் இவ்வளவு தூரம் மெனக்கட்டு எழுதிவிட்ட பிறகு அதை பார்க்காமல் இருந்தால் சரிப்படாது. அடுத்த சந்திப்பில் நண்பர் கேட்டு அதை பார்க்கவில்லை என்று சொல்வதெல்லாம் மரியாதையாக இருக்காது. ஏதாவது சாக்கு சொல்வதற்கும் மனசாட்சி இடம் கொடுக்காது. குறிப்பிட்ட அந்த காட்சியை மட்டுமாவது பார்த்து விடுவது என்ற முடிவு செய்து கொண்டான். சனிக்கிழமை வந்தது, மத்தியானமும் வந்தது. மனைவி அக்கம் பக்கத்து வீடுகளிலெல்லாம் தன் கணவரின் நண்பர் இன்று மத்தியானம் தொலைக்காட்சி தொடரில் டாக்டராக வர இருப்பதை தண்டாரா போடாத குறையாக சொல்லி அவசியம் பார்க்க வேண்டும் என்று அறிவித்திருந்தாள். தோக்கா பெட்டி இல்லாத பக்கத்து வீட்டு அம்மா அவ்வப்போதைக்கு எந்த வீடு வாய்க்கிறதோ அந்தந்த வீட்டில் போய் பார்த்துக் கொள்பவர். எப்போதாவது அந்த அம்மா சந்தர்ப்பம் தெரியாமல் உட்கார்ந்திருப்பதை பார்த்து முகம் சுழிக்கும் மனைவி இன்று மத்தியானம் மட்டும் இங்கே வந்து பார்த்துக் கொள்ளும்படி சிறப்பு அனுமதி தந்திருந்தாள். தொடர் ஆரம்பிக்க 10 நிமிடம் முன்னதாகவே சமையல் கட்டிலிருந்து வெளியே வந்த மனைவி வியர்வையை துடைத்து ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டவாறே சொன்னாள், எல்லா வேலையும் முடிச்சாச்சு, இன்னும் வத்தல் மட்டும்தான் பொறிக்கணும். அது சாப்பிடும் போது பொறிச்சுக்கலான்னு விட்டுட்டேன், சீரியல் பார்த்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம். வெளிவராந்தாவில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தவன், சரி சரி, நீ ஏன் இப்படி கடந்து பறந்துகின்னு இருக்க? வரும்போது பாக்க போறோம், பாத்துட்டு சாப்பிட போறோம், அதுக்கு நீ ஏன் எப்படி கடந்து தம் கட்டுவ என்றான்.
உங்களுக்கு என்ன, ஒரு காட்சினா எம்மா நேரமோ, டக்குன்னு வந்து டக்குன்னு போய் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன பண்றது என்றாள். பிறகு கொஞ்சம் யோசித்து, ஏங்க அவர் கொஞ்சம் வயசானவரா தெரிய மாட்டாரு என்றாள்.
ஆமா, அதுக்கு என்ன, வயசான டாக்டரா வரக்கூடாதா?
அதுக்கு இல்ல, மேக்கப் எதுனா போட்டுக்கின்னு வருவாரா இல்ல அப்படியே வருவாரான்றதுக்கு தான் கேட்டேன். ஏன்னா மேக்கப் கேக்கப் போட்டுக்கின்னு வந்து அடையாளம் தெரியாம போயிட போகுது.
வயசான டாக்டர்னா அப்படியே வருவாரு, இல்ல இளமையான டாக்டர்னா மேக்கப் போட்டுக்கின்னு வருவாரு. எப்படி வந்தா உனக்கு என்ன, டாக்டர்னா டாக்டர் தான்
என்றான். ஒரு டாக்டர் மட்டும் வந்தா பிரச்சனை இல்ல, ரெண்டு மூணு டாக்டரா வந்துட்டாங்கன்னா இவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்காக கேட்டேன்.
எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாத என்றான்.
அவள் நிறைவடையவில்லை. முன்னதாகவே பெண்ணை மடக்கி போட்டவன் பையனை தேடினான். இந்த புடி வேற எங்க போச்சுனே தெரியல. அப்பா ஃப்ரெண்டு டாக்டரா வரப்போறாராம், மத்தியானத்துக்கு இருந்து பாருடான்னு. எங்கேயோ ஓடிட்டு இருக்கான் பாருங்க ஆட்டம் போடுறதுக்கு என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள் மனைவி.
சரி அவன் வரும்போது வரட்டும், மணி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவான்.
நீ போய் உட்கார்ந்து பாத்துக்கிறது, ஆரம்பிக்கும் போது சொல்லு வரேன்.
போன கொஞ்ச நேரத்திலேயே மனைவி உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள். எங்க ஆரம்பிக்க போறான்? இவன் புத்தகத்தை அடையாளமாக மூடி வைத்து விட்டு உள்ளே போனான்.
மனைவியும் நான்காம் வகுப்பு படிக்கிற பெண்ணும் பக்கத்து வீட்டு அம்மாளும் மிகவும் பொறுப்போடு தரையில் அமர்ந்து சின்ன திரையை நோக்கி கொண்டிருந்தனர். திரையில் எழுந்து ஓடிக்கொண்டிருந்தது.
அவர் பேர் போடுறானா பாப்போம் என்றாள் மனைவி.
சும்மா ஒரு காட்சி வர்றதுக்கெல்லாம் பேர் போட மாட்டான்.
ஏன் போட மாட்டான்? முன்ன உங்க இன்னொரு ஃப்ரெண்டு சேட்டு விட்டு வேலைக்காரர் ரோட்ல வந்து ஐயா வீட்டுல இல்லீங்க வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு போனதுக்கே பேர் போடலையா?
பாப்போம், ஒவ்வொரு இயக்குனர் ஒவ்வொரு மாதிரி. சிலர் எல்லா பேரையும் போடணும்னு நினைப்பாங்க, சிலர் முக்கியமான ரோல்ல வர்றவங்க பேரை மட்டும் போடுவாங்க.
தொழில்நுட்ப கலைஞர்களின் பெயர் ஓடி மூடிய அப்புறம் திடீரென்று திரைக்கதை வசனம் இயக்கம்.
நடிகர்கள் பெயரையே போட காணோம் என்றான்.
ஒருவேளை முதலே போட்டுட்டானோ என்னவோ என்றாள் மனைவி.
இங்கதானே இருக்கிற, நீ பாக்கலையா?
உங்களை கூப்பிட்டுட்டு ரசம் கடுத்துட போகுதுன்னு இறக்கி வச்சுட்டு வாரனே, அதான் நான் வேற எங்க போனேன்?
ஆமாப்பா, எல்லாம் நீ வாயால பேசத்தா லாயக்கி.
என்ன ரசத்தை இறக்கி வச்சுட்டு வர்றதுக்குள்ளவா பேரை போடுவான்?
இல்ல இல்ல, நீ இறக்கி வச்சிட்டு வர்ற வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்துட்டு அப்புறமா போடுவான்.
அதற்குள் பெண் நண்பர் பெயரை சொல்லி, அந்த மாதிரி பெயரே எதுவும் போடலீங்கப்பா என்றாள்.
ஒருவேளை புன பெயர்ல எதுனா நடிச்சிருக்கிறாரோ
என்றான் இவன். சரி சரி, பேசாம நாக்காளியில உட்கார்ந்து படத்தை பாருங்க. பேரை விட்டா மாதிரியே அவரு உற்ற போறோம், முதல்ல எடுத்ததுமே வந்துட்டு போட போறாரு என்றாள் மனைவி.
நீ சொன்ன மாதிரிதான் இருக்கும் போல இருக்குது. எடுத்ததுமே பெரிய பெரிய கட்டடமா காட்டுறான், ஆஸ்பத்திரி மாதிரி தான் தெரியுது. முதலியே வந்துட்டாருன்னா பரவாயில்ல, பாத்துட்டு போயிடலாம். பூரா சீரியலையும் பார்க்க வேண்டிய அவஸ்தை இருக்காது.
இது ஆஸ்பத்திரி இல்லீங்க, ஸ்கூலு. டீச்சர் அம்மா வராங்க பாருங்க.
டீச்சர் அம்மாவா நர்ஸா? நல்ல பாரு என்று யோசனையோடு இழுத்தவன்,
ஆமா ஸ்கூலு தான், பசங்கள்லாம் வருது என்றான். தரையில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. டீச்சர் அம்மா வந்தார்கள். அழுகிற குழந்தையை பார்த்து ஏன் அழுகிறாய் என்றார்கள். வேறு ஒரு டீச்சர் அம்மா அடித்ததாக குழந்தை சொல்ல, ஏன் அடித்தார்கள் என்று இந்த டீச்சர் அம்மா கேட்கிறார்கள். அந்த டீச்சர் அம்மா, அப்பா ஸ்லேட்ல எழுத சொன்னாங்க டீச்சர், நான் எழுதலன்னு அடிச்சுட்டாங்க. ஏன் உனக்கு எழுத தெரியாதா?
தெரியும் டீச்சர், ஆனா எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை டீச்சர், அதனால அனாதன்னு எழுதிட்டேன் டீச்சர் என்கிறது குழந்தை.
டீச்சரின் கண்கள் கொப்பளிக்க, என் கண்ணே என்று குழந்தையை வாரி எடுத்து அணைத்துக் கொள்கிறாள். இதற்கு மேல் இந்த உணர்ச்சி பிழம்பை காண பொறுக்காமல்,
நான் வெளியில இருக்கேன், அந்த சீன் வரும்போது கூப்பிடு
என்று பழையபடியே வெளியே வந்து உட்கார்ந்து புத்தகத்தை விட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்தான். தெருவில் எதிர்ப்புறம் ஒரு வீடு தள்ளியிருந்த பருத்த வேப்ப மரத்தின் நிழலில் அக்கம் பக்கத்து வீட்டு பிள்ளைகள் கட்டம் போட்டு சின்ன விளையாடி கொண்டிருந்தன. வாரம் பூராவும் வெறிச்சோடி கிடக்கும் வேப்ப மரம் சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் வந்தால் மட்டும் களை கட்டும். அடர்ந்து ஏங்கி காத்து கிடக்கும் அந்த நிழலுக்கே அப்போதுதான் ஒரு உயிர்ப்பு வந்தது மாதிரி இருக்கும். ஆடுபவர்களும் வேடிக்கை பார்ப்பவர்களுமாக இறைச்சலிட்டுக் கொண்டிருக்கும் அந்த குழந்தைகளையே பார்த்து கொண்டிருந்தான். இரட்டை சடை போட்டு மடித்து கட்டியிருந்த நாலாவது வீட்டு சிறுமி சடை துள்ள துள்ள எல்லா கட்டங்களிலும் சில்லு போட்டு தெத்தி தெத்தி கடந்துவிட்டு மலையேறி கொண்டிருந்தாள். நெற்றியில் சில்லை வைத்து கண்களை மூடி அண்ணாந்து கால்களை பரப்பி சில்லு விழாமல் கீழே கோட்டை மிதிக்காமல் சரியா சரியா என்று கேட்டவாறே கட்டங்களை கடந்து கொண்டிருந்தாள். உள்ளிலிருந்து திடீரென்று மனைவியின் அலறல் சத்தம் கேட்டது.
எங்க சீக்கிரம் வாங்களே!
சூழ்நிலையை மறந்தவனாக பதறி அடித்துக் கொண்டு எழுந்தான். இவன் வெளிமொழியை எப்போதும் அவசரத்துக்கு தயாராய் சாற்றி வைத்திருந்த நீலத்தடியோடு உள்ளே நுழைந்து,
எங்க எங்க என்றான்.
வீடு புதியதாய் கட்டிய வீடு கிராமத்தின் விரிவாக்க பகுதியில்
இவரை மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மின்வாரிய பணியாளர்கள் என சில நடுத்தர குடும்பங்கள் லோன் போட்டு சொந்தமாய் மண் வாங்கி வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். இவன் வீடு இன்னும் பூச்சி வேலையை கூட முழுமையாக முடியவில்லை. சுற்றிலும் கொல்லை மேடு, செடி கொடிகள், புதர்கள் மண்டிய கரம்புகள் என்பதால் அடிக்கடி பூச்சி கொட்டு நடமாட்டங்கள் உண்டு. கோடை முடிந்த ஆடி மழையில் உழ ஆரம்பித்து விட்டால் நடமாட்டம் கொஞ்சம் கூட இருக்கும். நல்லது சாரை, விரியன், நட்டுவக்கிளி என ஏதாவது வரும். போன வாரம் கூட பொழுது போன வேளையில் அம்மிக்கல் இழுக்கில் நல்லது ஒன்று இருந்து அடித்தது. அப்படித்தான் ஏதோ இங்கு பரபரப்போடு நுழைந்து போருக்கு தயாரானவன் போல நின்ற இவனை மனைவி வியப்போடு பார்த்து, என்னங்க என்றார். இவன் எங்க இருக்குது என்றார். மனைவி வியப்போடு, எது என்றார். எதுவா, எதுக்கு இப்படி கத்தன? ஒரு அம்மா எரிமைக்குன்னு இருந்தாங்க, டாக்டர் வந்தாலும் வருவாருன்னுதான் கூப்பிட்டேன். கிழிஞ்சது போ, அதுக்கா இப்படி கத்துன? நான் என்னமோ ஏதாவது காட்டியுமோன்னு பயந்துட்டேன்.
ஆமா, நீங்க எப்பவும் அதையே நினைச்சுக்கணு இருங்க, எதையாவது ஒன்ன நினைச்சுக்கணு, எதையாவது ஒண்ணு செய்யறதுக்கு என்றாள் மனைவி. பொதுவாகவே அற்ப விஷயத்துக்கெல்லாம் கூட எங்க எங்க என்று அலரும் சுபாவம் உடையவள் மனைவி. காலையில் வழக்கமாக வரும் பேப்பர் கார் பையன் வந்து பேப்பர் போட்டு விட்டு போனால் கூட அவன் ஏதோ பெட்ரோல் பாம்பு வீசி போனது போன்ற குரலில் தான் அதை அறிவிப்பு செய்வாள். அந்த கடிப்பில் இவன் சும்மா ஒரு செத்த அசஞ்சா கூட நமக்கு என்னமோ மாதிரி இருக்கு, நீ என்னன்னா அது அதுக்கும் இப்படி ஊடே தூக்கின்னு போற மாதிரி அலறினேரு என்றான். ஆமா, நீங்க ஒன்னு கிடக்க ஒண்ணு ஏதாவது செய்துட்டு எல்லாத்துக்கும் இழைச்சத நானும் என் மேல எழுதுறீங்களா? உங்க ஃப்ரெண்டு வருவாரேன்னு கூப்பிட்டேன், நீங்க பார்த்தா பாருங்க, பாக்காட்டி போங்களேன், எனக்கென்ன, நாங்களா அவருக்கு பதில் சொல்ல போறோம்.
சரி விடு, டாக்டர் வந்தாரா இல்லையா என்றான் இவன்.
மனைவி பதில் சொல்லுமுன், ஏங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, உங்ககிட்ட சொல்லவே இல்லையே என்று எடுத்து போட்ட மாதிரியே கேட்டாள் பக்கத்து வீட்டு அம்மாள். எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லதானே இருக்கிறேன் என்றாள் மனைவி. பின்ன எனக்கு டாக்டர் வர சொல்லிருக்கீங்க? அது இல்லீங்க, நான் சொல்லல, இவர் ஃப்ரெண்டு டாக்டரா நடிச்சிருக்காருன்னு அத கேக்குறாரு.
அதுவா, நீங்க மருத்துவர்னு தானே சொன்னீங்க, மருத்துவர்னதும் நான் நாட்டு வைத்தியர்னு நினைச்சுக்கினேன்.
ரெண்டும் ஒண்ணுதான் பாட்டி, இங்கிலீஷ்ல டாக்டர்னா தமிழ்ல மருத்துவர். நாம எவ்வளோ விஷயம் தமிழ தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது, ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு போல சொன்னாள் மனைவி. நானும் அதாமா சொல்றேன், இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்தா டாக்டரு, தமிழ் வைத்தியம் பார்த்தா மருத்துவரு என்றாள் பக்கத்து வீட்டம்மாள்.
இது வேறவா என்று முனகியவன், நான் வெளியே இருக்கிறேன், வந்தா சொல்லு என்று வராந்தாவுக்கு வந்தான்.
வெட்டைச்சடை பெண் ஒரு கட்டத்தில் பழம் போட்டு கிழித்திருந்தாள். பாப் வெட்டிய மற்றொரு சிறுமி சில்லு போட்டு கட்டங்களை கடந்து மலையேறி கொண்டிருந்தாள். இவளுக்கு உள்ள சங்கடம், இரட்டை பெண்ணின் சிறுமி பழம் போட்டு கோடு கிழித்த கட்டத்தில் கால் வைக்க கூடாது. சில்லை கெட்டியில் ஏந்தி கண்ணை மூடி அண்ணாந்து ரைட்டா ரைட்டா என்று நகர அவ்வப்போது கோட்டில் கால் வைத்து அவுட் ஆகி கொண்டிருந்தாள். உட்புறம் இருந்து நெக்ஸ்ட் கேஸ் என்கிற குரலை கேட்க சரக்கென்று நாற்காலியை பின் தள்ளிக்கொண்டு எழுந்தான். அதற்குள் மனைவி பதறிக்கொண்டு வெளியே வந்து நின்று, என்னங்க என்றாள்.
டாக்டர் வந்துட்டாரா என்றான்.
வந்த சொல்ல மாட்டனா?
இப்ப ஏதோ நெக்ஸ்ட் கேஸ்னு குரல் கேட்டது.
அதுவா, அது மருந்து விளம்பரம், விளம்பர டாக்டர்.
அப்படியா, அத கேட்டதும் நான் நம்ம டாக்டர் தான் வந்துட்டாராங்காட்டியோன்னு நினைச்சுக்கினேன்.
அதுக்கா இப்படி நாற்கரிய தர்றது தண்ணி எழுந்திருப்பீங்க, நான் என்னமோ ஏதோ காட்டின்னு பயந்துட்டேன்.
ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் அதையே நினைச்சு நேரு
என்று முறுக்கினாள் மனைவி. இப்படி அமக்கலம் பண்ணா யாருக்குதான் இதுவா இருக்காதா, நான் நல்லதுதான் எதுவோ வந்துட்டாங்காட்டியோன்னு நினைச்சுக்கின்னு ஓடியாரேன்.
சரி சரி, நீ உள்ள போயிரு, திடீர்னு வந்துட போறாரு, இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்துட்டு கடைசியில கோட்டை விட்டுற போறோம்.
விளம்பரம் தான் போய்க்கின்னு இருக்குது, வந்தா கூப்பிடணும், வாங்க என்றாள் மனைவி. சற்று யோசித்து, இல்லன்னா பேசாம கொஞ்ச நேரம் உள்ளதான் வந்து உட்கார்ந்து பாத்துருங்களேன், எதுக்கு வெளியில உட்காந்துக்கன்னு இந்த மாதிரி அமக்கரம் பண்ணிக்கினு இருக்கீங்க?
நாங்க அமக்கரம் பண்றோமா, நீ பண்றியா? பேசாம உள்ள போய் உட்காந்து பாரு.
இவன் மீண்டும் புத்தகத்தை பிரித்து படிக்க எத்தனைத்தான், மனம் லயிக்கவில்லை. சின்ன விளையாடும் குழந்தைகளையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான். ரைட்டா ரைட்டா என்று கேட்டபடியே கோட்டை மிதிக்காமல் மலையேறி வருகிறாள் கிராப் சிறுமி. என்றாலும்
பின்புறம் திரும்பி பார்க்காமல் எதிர்ப்பக்கம் பார்த்து அனுமானமாய் வீச சில்லி கோட்டில் பட்டுவிடுகிறது. ஏமாற்றத்தோடும் சோர்வோடும் குனிந்து சில்லியை எடுத்துக்கொண்டு அடுத்தவளுக்கு வழிவிட்டு நிற்கும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் தலையை அள்ளிக்கொண்டே போட்டபடி வெளியே வந்தாள் மனைவி. கூடவே கைகளை உயரே தூக்கி திமிர் விட்டபடி பெண்ணும், போங்கப்பா, விளையாட போயிருந்தாலும் போயிருப்பேன் என்றாள். என்ன ஆச்சு என்றான். முடிந்து போச்சு, டாக்டர் வரவே இல்லையா? யாரோ ஒரு டாக்டரமா தான் வந்தாங்க, டாக்டர் வரல என்றாள் மனைவி. ஒருவேளை டாக்டர் இந்த வாரம் லீவு போட்டுட்டாரோ என்னமோ. ஆமா, உங்களுக்கு இந்த நெட்டுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. வரலன்னா உடு, அடுத்த வாரம் வரப்போறாரு, பாத்துக்கலாம். அடுத்த வாரம் எங்க? நாம தான் சித்ரா கல்யாணத்துக்கு போக போறோமே, அந்த மத்தியான நேரம் எங்க இருக்கிறோமோ? பெரும்பாலும் பஸ்ல பயணத்துல இருப்போம். ஆமா என்று அப்போதுதான் ஞாபகத்துக்கு வந்தவன் போல இழுத்தான் அவன். நானும் தொடர்ந்து பாக்குறேங்க, நாம எதனா பாக்கணும்னு உட்கார்ந்தா அன்னைக்கு தான் சோதனையா எதுனா ஒரு வேலை வரும், இல்லைன்னா நிகழ்ச்சி மிஸ் ஆகும். சும்மா கிடக்கிற நேரம் கரண்ட் இருக்கும், நாம எதுனா பாக்கணும்னா அன்னைக்கு பார்த்து கரண்ட் போவோம். எத்திரி ப்ரோக்ராம் இந்த மாதிரி. அன்னைக்கு ஒரு நாள் காலையில யாரோ உங்க ஃப்ரெண்டு கவிஞரோட பேட்டினீங்களே, அன்னைக்கு அப்படித்தான் பேட்டின்னு அறிவிச்சான், பொசுக்குன்னு கரண்ட் போச்சு. அப்படியே தோண்டி தொலைங்கி கரண்ட் இருந்தாலும் பாத்துக்கணும் இருக்கும் போதே பாதியில நிற்கும். எத்தனை படம் பழைய படம் இந்த மாதிரி பாதியில போயிருக்குது. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் அவரை காணோம், அடுத்த வாரம் வர்றாரோ என்னமோ, அப்படியே வந்தாலும் நாம் இருக்க மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணறது, வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இந்த மாதிரி. நாம நினைக்கிறது எல்லாமேவா நிறைவேறுது, நிறைவேறின வரைக்கும் பாத்துக்கணும் போக வேண்டியதுதான். அவராவது எந்த வாரம் வர்றேன்னு கரெக்டா எழுதி இருக்கலாம், அவருக்கே சரியா தெரியாததுனாலதான் ரெண்டு வாரத்துல எதுனா ஒரு வாரம்னு எழுதி இருக்காரு. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி நடிச்சு இருக்காரு, அத நண்பர்கள் பாக்கணும்னு விரும்பி எழுதியிருக்கிறார். வாய்ப்பு இருந்தா பாக்க போறோம், முடியலன்னா அதுக்காக என்ன பண்றது, செவுத்தடியா போய் முட்டிக்க முடியும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேற எல்லாரும் கேட்பாங்க, சார் ஃப்ரெண்டு வருவான் நீங்க வரவே இல்லையேன்னு. இது கவலையா உனக்கு, இந்த வாரம் அவர் லீவு போட்டுட்டாரா, அடுத்த வாரம் கட்டாயம் வந்துடுவாருன்னு சொல்லு. ஆமா, எல்லாம் உங்களுக்கு கிண்டல் தான். கிண்டல் என்ன கிடக்குது இதுல, சீரியஸாவே தான் நான் சொன்னேன், அடுத்த வாரம் கட்டாயம் வந்துடுவாருன்னு சொல்லு என்று இவன் வேப்ப மரம் பக்கமே பார்த்து கொண்டிருந்தான். கிராப் தலை சிறுமி சில்லை நெற்றியில் வைத்து அண்ணாந்து கண்களை மூடி ரைட்டா ரைட்டா என நம்பிக்கை இழக்காமல் நடந்து கொண்டிருந்தாள். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டர்.